அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் ராஜேந்திரன், முனைவர், உதவி பேராசிரியர், எண்ணெய் வித்துக்கள் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். இன்றைக்கு நாம் வந்து நிலக்கடையில் ஏற்படும் நோய்களும் அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு முறைகளையும் பற்றி பார்க்க போகிறோம். நிலக்கடலை சாகுபடியில் பார்த்திங்கன்னா பொதுவாக காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய்களும் மண்ணின் மூலம் பரவக்கூடிய நோய்களும் அதிகமாக தாக்குகின்றன. நம்மளது மாநிலத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் நோய்களை முதலில் கண்டறிந்து அதற்கேற்றவாறு பூஞ்சாண்ண கொல்லிகளையும் பூச்சிக்கொல்லிகளையும் தேர்வு செய்ய வேண்டும். நோய்களில் பார்த்திங்கன்னா முன்பருவ இலைப்புள்ளி நோய், பின்பருவ இலைப்புள்ளி நோய், துருநோய், தண்டழுகல், வேரழுகல், இந்த நோய்கள்லாம் அதிகமாக ரகத்துக்கு ரகம் இடத்துக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த நோய்கள் தென்படும். மண் மூலம் பரவக்கூடிய நோய்களில் பார்த்திங்கன்னா வேரழுகலும் தண்டழுகலும் காணப்படும். இந்த நோய்களால் செடிகள் ஆங்காங்கே தூர தூரமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா காய்ந்து போய் தென்படும், செத்து கிடக்கும், செடிகள்லாம் செத்து இருக்கும், காய்ந்திருக்கும். அதை பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா வேர் அழுகலாக இருந்தீங்கன்னா அந்த செடியை ஒரு செடி நம்ம இழுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் வந்து முழுமையான வேர் கையில் வராமல் பாதி வேர் வந்து கட்டாக இருக்கும். அந்த வேர் எடுத்து தொட்டு பார்த்தோன்னா மேல் தோல் வந்து உரியும், பூசண வளர்ச்சி அங்கே தென்படும், அதில் வேரும் அழுகி இருக்கும், அதில் சின்ன சின்ன கருமை நிற பூஞ்சான துகள்கள் அங்கே கிடைக்கும். அதே தண்டழுகல் நோயின் பார்த்தீங்கன்னா தண்டழுகல் வந்து அதுவும் மண் மூலம் பரவக்கூடியது. முதல்ல சொன்னது வந்து மேக்ரோஃபோமினாங்கிற பூஞ்சானத்தால் ஏற்படக்கூடியது. இப்போ சொல்கிற தண்டழுகல் பார்த்தீங்கன்னா ஸ்கிலிரோஷியம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சானத்தால் ஏற்படக்கூடியது. அது வந்து மண்ணை ஒட்டிய தண்டு பகுதியில் அழுகலை ஏற்படுத்தும், செடி அதே மாதிரி காஞ்சி செத்து போகும். அந்த செடி பக்கத்தில் போனீங்கன்னா வெண்மை நிறம் பூஞ்சான வளர்ச்சி வெண்மை நிறத்தோடு நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இந்த ரெண்டு மண் மூலம் பரவக்கூடிய நோய்களை வந்து பாதித்த செடிகளை உடனே அகற்றி விடுவது நல்லது. அதை சுற்றியுமே அந்த செடி எடுத்த இடத்துலையும் அதை சுற்றி இருக்கிற ரெண்டு மூணு செடியிலையும் நீங்கள் வந்து 1 கிராம் கார்பன்டாசிம் அப்படிங்கிற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து வேர் நனையும் அளவுக்கு ஊற்றிவிட வேண்டும். அப்போது தொடர்ந்து கண்காணித்தல், நோய் வருதா இல்லையாங்கிறத விவசாய பெருமக்கள் வந்து தொடர்ந்து கண்காணிக்கணும். இந்த மாதிரி மண் மூலம் பரவக்கூடிய செடிகளை நோய்களை ஒரு செடி ரெண்டு செடியில் தென்படும் போதோ காய ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இந்த 1 கிராம் கார்பன்டாசிம் மருந்தை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து வேர் நனையும் அளவுக்கு ஊற்றி விட்டிங்கனால சுற்றி இருக்கிற செடியை காப்பாற்றிக்கலாம். காற்று மூலம் பரவக்கூடிய நோய்களான முன்பருவ இலைப்புள்ளி, பின்பருவ இலைப்புள்ளி மற்றும் துருநோய், இது மூணு நோய் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இலைப்புள்ளினால உங்களுக்கு தெரியும், 30-40 நாளைக்குள்ளே வர்ற இலைப்புள்ளி முன்பருவ இலைப்புள்ளிம்போம், 40 நாள் கழித்து வரக்கூடிய இலைப்புள்ளி வந்து பின்பருவ இலைப்புள்ளின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு புள்ளியில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற புள்ளி இலையின் மேல் பாகத்தில் இலையில் மேல் வரப்பில் வட்ட வடிவத்துலேயோ, ரெண்டு புள்ளியுமே வட்ட வடிவத்துலேயோ அல்லது ஒழுங்கற்ற வடிவத்துலேயோ பழுப்பு நிறத்திலிருந்து கரும்பழுப்பு நிறமாக சில நேரங்களில் சுற்றி வந்து வளையம், மஞ்சள் நிற வளையம் அதை சுற்றி இருக்கும். இந்த இலைப்புள்ளிகள் சிறுக சிறுக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இலைகள் வந்து வாட ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த இலைப்புள்ளிகள் தண்டு பாகம், காம்பு பகுதிகளில் சேர்ந்து போய் அப்புறம் இந்த ஃபுல்லாக இந்த இலைப்புள்ளிகள் பரவன பின்னாடி பார்த்தீங்கன்னா செடி முழுவதும் காய்ந்து அந்த பாதிக்கப்பட்ட இலைகள் வந்து உதிர ஆரம்பிக்கும். ரெண்டு இலைப்புள்ளிலையுமே, முன்பருவ பின்பருவ இலைப்புள்ளிகளுமே இந்த பூஞ்சான செர்கோஸ்போரா அப்படிங்கிற பூஞ்சானத்தினால தான் காற்று மூலம் பரவுது. இந்த ரெண்டு பூஞ்சானத்தில் ஏற்பட்டக்கூடிய முன்பருவ பின்பருவ 30-40 நாளைக்குள்ளே ஏற்பட்ட இலைப்புள்ளி, அப்புறம் 40-50 நாள் கழித்து ஏற்படக்கூடிய இலைப்புள்ளி, ரெண்டுமே பார்த்திங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தி இலைகள் கருக ஆரம்பித்து கொட்ட ஆரம்பிச்சிடும், பாதிக்கப்பட்ட இலைகள் கொட்ட ஆரம்பிக்கும். இந்த இலைப்புள்ளி அடுத்து துருநோய். துருநோய் நம்ம எப்படி கண்காணிக்கிறது, எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இலையில் இது 50 நாளைக்கு மேலே தான் உங்களுக்கு வரும் நிலத்தில் சாகுபடி செய்யும்போது. இலையினுடைய அடிபாகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிற துரு புள்ளிகள் கண்ணில் தென்படும். அந்த புள்ளிகளை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த துரு வந்து கையில் ஒட்டும். இதுவும் வேகமாக பரவக்கூடியது. இந்த துரு புள்ளிகள் வந்து ஒன்றோடொன்று இணைஞ்சு அதனுடைய மேல் பாகம் இலையை பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறத்தில் தெரியும், வாடின மாதிரி தெரியும். கீழ்ப்புறத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா துரு புள்ளிகள் கையில் ஒட்டுற போல் இருக்கும். துரு புள்ளி நிறைய பூஞ்சான வித்துக்கள் இருக்கும். இது வந்து காம்பு தண்டு பகுதியில் பரவி இதில் ஃபுல்லாகவே அதே மாதிரி இலை கருகி வாட ஆரம்பிக்கும். ஆனால் இது வந்து உதிராமல் இருக்கும், செடியில் ஒட்டிகிட்டே இருக்கும். அந்த இலை வந்து உதராது, இலை புள்ளிகளைப் போல் உதராமல் செடியில் அப்படியே இருக்கும். இந்த ரெண்டுமே சில நேரங்களில் பின்பருவ இலை புள்ளியும் துரு நோயும் சேர்ந்து தான் காணப்படும். 50 நாளைக்கு மேலே நீங்கள் வயலில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே சேர்ந்து தோட்டத்தில் இருக்கும். அப்போது இந்த இலைப்புள்ளி துருநோயை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து குளோரோ தலோனில் அப்படிங்கிற பூஞ்சான புள்ளியை 2 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி நீங்கள் நோய் தென்பட ஆரம்பிக்கும் போதே இது தெளிப்பான் மூலியமாக கைத்தெளிப்பானோ விசை தெளிப்பான் மூலியமாக நீங்கள் தெளிச்சு விடலாம். நோயின் தீவிரம் அதிகரிக்கும் போது 15 நாள் இடைவெளியில் 2 அல்லது 3 தடவை நீங்கள் இந்த குளோரோதலின் அல்லது மேன்கோசெப் என்கிற மருந்தை வந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் அடிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வேறு நோய்கள் எதாவது இருக்கா? நச்சுயிரி வைரஸும்போ அது மூலம் பரவக்கூடிய நோய்கள் மொட்டுக்கருகள், அந்த நோய் வந்து அங்கங்கே தென்படும். இந்த நோயினால் செடிகள் குட்டையாக காணப்படும், இலைகள் சிறுத்து புதிதாக வரும் மொட்டுகள் பார்த்தீங்கன்னா கருகியும் காணப்படும். அப்போது மற்ற செடிகளை விட இது குட்டையாகவும் வெளிரிய நிறத்திலும் வளைய புள்ளிகள் மேலே இலை மேலே தென்படும். அப்புறம் மொட்டுகள் புதிதாக வரக்கூடிய இலைகள் சிறுத்தும் குறுகியும் மொட்டுகள் கருகியும் காணப்படும். இது வந்து ஒரு பூச்சினால் பரவக்கூடிய நச்சுரி நோய். பூச்சி என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இலைப்பேன், அது மூலம் பரவுது. அப்போது இந்த இலைப்பேனை கட்டுப்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லியை நீங்கள் அடிக்கலாம். இப்போ பூச்சியே தென்படலை 1-2 இருக்குங்கும் போது நீங்கள் வேப்ப எண்ணெய் 3% வந்து நீங்கள் தெளிக்கலாம். இல்லை பூச்சி 1-2 தென்படுது, இந்த செடிகள் 4-5 இருக்குங்கும் போது நீங்கள் இமிடா குளோப்ரேட் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி மருந்தை 0.5 ml மில்லியிலேருந்து 1 ml 1 லிட்டர் தண்ணியில் தீவிரத்தை பொறுத்து நீங்கள் அடிக்கலாம். அப்போது மண் மூலம் பரவக்கூடிய நோய்கள், காற்று மூலம் பரவக்கூடிய நோய்கள், பூச்சினால் பரவக்கூடிய நோய்கள், இந்த 3 வகையான நோய்களை கண்டறிந்த பிறகு நீங்கள் வந்து எந்தெந்த மருந்துக்கு எந்தெந்த நோய்களுக்கு எந்தெந்த மருந்து அடிக்கணும்னு விவசாய பெருமக்கள் தேர்ந்தெடுத்து அடிக்க வேண்டும். இப்போ ஒருங்கிணைந்து பார்க்கும்போது நீங்கள் நீர்கடையிலே சாகுபடி செய்யும்போது மொத்தமாக என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இடத்தில் இருக்கக்கூடிய மண் வந்து சாகுபடிக்கு உகந்ததா, 6 மாதத்துக்கு ஒரு டைமோ அல்லது 1 வருஷத்துக்கு 1 தடவையோ நீங்கள் என்ன பண்ணணும், மண் பரிசோதனை செய்ய வேண்டும். மண் பரிசோதனை செஞ்ச பின்னாடியே நீங்கள் வந்து தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து அந்த பரிசோதனைக்கு ஏற்றபடி இந்த உரத்தை மண்ணுக்கு இட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தேவைக்கு அதிகமான எந்த சத்தியும் மண்ணுக்கு இடவே கூடாது. காராமலைத்தன்மையை பார்த்து நம்ம மண்ணில் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி ரகத்தை தேர்ந்தெடுத்து போடும்போது அந்த ரகம் புது ரகமாக, நோயும் பூச்சியும் தாங்கக்கூடிய ரகமாக அப்படிங்கிறத தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் ஒரு கல்லூரிகளிலோ அல்லது வேளாண் பல்கலைக்கழகத்திலோ அல்லது அதை அந்த வேளாண் பல்கலை கீழ் செயல்படும் ஆராய்ச்சி நிலையங்களிலோ வந்து நீங்கள் எந்தெந்த ரகங்கள் இப்போ 6, 7 இந்த மாதிரி புது ரகத்தை வாங்கி நீங்கள் பயிரிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடைசி உழவுக்கு அப்புறம் மண்ணுக்கு வந்து நீங்கள் ட்ரைகோடர்மா அல்லது சூடோமோனாஸ் அப்படிங்கிற நோய் எதிர் உயிரி நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களையும் ஆர் பூஞ்சானங்களையும் பூமிக்கு இடறதுனால அதனுடைய பண்பு வந்து அதிகரிக்கிறோம். எப்படின்னா 1 கிலோ 1 ஏக்கருக்கு எத்தனை கிலோ தொழு உரத்தை மக்கிய தொழு உரத்தோட 500 லிருந்து 1000 கிலோ மக்கிய தொழு உரத்தோட கலந்து இடும்போது மண்ணினுடைய தன்மை கூடுகிறது. அது சூடாமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் ட்ரைகோடோமா விரண்டி இரண்டுமே நம்ம தமிழ்நாடு வேளாண் கழகம் கல்லூரிகளிலோ அல்லது ஆராய்ச்சி நிலையங்களிலோ கிடைக்கும். நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விதை நல்ல ரகத்தை தேர்ந்தெடுத்த பின்னாடி விதைப்பதற்கு முன் நீங்கள் போ விதை நேர்த்தி செய்யலாம். விதை நேர்த்தி வந்து சூடாமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் 10 கிராம் ஒரு கிலோ விதைக்கும், இல்லை ட்ரைகோடர்மா இருந்தாங்கன்னா இருந்துச்சுன்னா 4 கிராம் ஒரு கிலோ விதைக்கும். இது ரெண்டும் கிடைக்காத பட்சத்தில் புஞ்சான கொல்லியோட டிபுகோனோசோல் 1.5 கிராம் ஒரு கிலோ விதைக்கு போடும்போது அந்த விதை நேர்த்தி செய்த விதைகள் 30 நாள் வரைக்கும் பூச்சி அல்லது நோய் தாக்குதலுக்கு தகுந்த மருந்தாக காணப்படும். அதற்கு பின்னர் 30 நாள் கழித்து மேற்கூறிய நோய்களை கட்டுப்படுத்த டிபுகோனோசோல் 1 மில்லி 1 லிட்டர் தண்ணி கலந்து இலைவெளி மூலமாக விசி தெளிப்பானோ அல்லது கை தெளிப்பானோ வைத்து கொண்டு நாம் நோய்களை கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் விதைக்கு தேர்வு செய்யும் விதைகள் சரியான அளவு உள்ளனவா, சிறுசு விதைகளை அகற்றிவிட வேண்டும், ஒரே ரக விதைகளை தேர்வு செய்ய வேண்டும். அதனுடைய எப்பொழுதுமே ஒரு இடத்தில் நீங்கள் நிலக்கடலை சாகுபடி செய்யும்போது மாற்றுப்பயிர் சோளமோ அல்லது கம்போ பயிரை மாற்றிவிட வேண்டும். ஒரே நிலக்கடலை சாகுபடியே தொடர்ந்து செய்வதால் மேற்கூறிய நோய்கள் வந்து அதிகமாக தாக்கப்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக உள்ளன. அதனால் வந்து பயிரை மறுசுழி செய்து பயிரிடலாம். நோய் எந்த நோய் என்று தொடர்ந்து கண்காணித்து கொண்டு அதற்கேற்றவாறு மருந்துகளை தெளித்து பயன்பெறலாம். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பிற்கு வாய்ப்பு வழங்கிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கும் எண்ணெய் வித்துக்கள் துறைக்கும் பயிர் நோயில் துறைக்கும் அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.